யஸ்மாத் உற்பத்தி குப்தி க்ஷதிரபி ஜகதாம் யச்ச சாஸ்திரைக யோனிஹி சர்வஜ்ஞம் மாயையா யத் சஹஜ சுக சதத்வைத சம்பித் ஸ்வரூபம் தத் பிரம்ம ஸ்வப்ரகாசம் ஸ்ருதி சிகரகிராம் சைவ தாத்பரிய பூமிஹி ஸ்வாத்மாசௌ யம் விஜித்வா ஜனி மிருதி ஜலதிம் நிஸ்தரந்தீஹ சந்தஹ. ஸ்வராஜ்ய சித்தி, அதுல முதல் பிரகரணம் அத்தியாரோப பிரகரணம் 15வது ஸ்லோகம். இதுக்கு முன்னால உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு, அதுல மத பேதங்கள் எல்லாமும் சொல்லி அதை தீர்மானம் பண்ணிருக்க. இப்ப இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல அந்த பிரம்மமானது சாஸ்திரத்தினால் மட்டும்தான் அறியப்படும் அப்படின்னு சாஸ்திரயோனித்வா என்கிற சூத்திரமும் சூத்திரார்த்தமும், அதே போல தத்துவ சமன்வயாத் எனக்கூடியதான சூத்திரார்த்தம், அதுலேயும் எல்லா வேதாந்த வாக்கியங்களும் அந்த ஜகத்காரணத்துவோபலட்சிதமான பிரம்மத்தை தான் தாத்பரியமாக சொல்கிறது என்கிற விஷயத்தையும் சொல்லணும். முதல்ல பிரம்ம விசாரத்தினால்தான் க்ஷேமம் ஏற்படும்னு சொன்னார். பிறகு அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் இதர மத கண்டன பூர்வகமாக சொன்னார். இப்ப அதுக்கு பிரமாணம் சொல்லணும். அந்த பிரமாணமானது சாஸ்திரம்தான் பிரமாணம்ங்கிற விஷயமும் நமக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் சமன்வயாதிகரண தாத்பரியமும் சொல்லணும். எல்லாம் சேர்த்து இந்த ஸ்லோகத்துல சொல்ற. யஸ்மாத் உற்பத்தி குப்தி க்ஷதி ரபி ஜகதா, யஸ்மாத் உற்பத்தி குப்தி, அது த்விவசனம், உற்பத்திஷ்ட குப்திஷ்ட உற்பத்தி குப்தி, உலகத்தை உண்டு பண்றது உலகத்தை காப்பாத்த, இந்த ரெண்டும் எதனிடத்திலிருந்து வந்து, க்ஷதிரபி ஜகதா, இந்த உலகத்துக்கு அழிவும் எங்கோ, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி, அந்த மூணும் இருந்தா தான் பிரம்மத்துக்கு லட்சணம் பரிபூர்ணமாக ஆறு. பிரம்மத்து நடத்தல் தான் உலகம் உண்டாகிறது. உண்டா இருந்தா மட்டும் போறாது, இருக்கிற காலத்துல அந்த பிரம்மத்தினால்தான் இது தரிக்கப்படுகிறது. அந்த ரெண்டும் ஆனப்புறம் உற்பத்தி, அதுக்கப்புறம் ஸ்திதி, கடைசியில அழிவும் அதை நோக்கித்தான் செல்கிறது. அழியறதுன்னு ஏதோ அழிஞ்சு போயிடுறதுன்னு இல்ல, அழிஞ்சு பிரம்மமாக ஆறுது. இந்த மூணும் இருக்கிறதுனாலதான் அதுக்கு உபாதான காரணம்னு சொல்றோம். உபாதானம் அப்படின்னு சொல்லாமல் வெறும் காரணம்னு சொன்னா அது உற்பத்தி மட்டும் இருந்தா போறோம். குலாரத்தை நடத்துறது கடமானது உற்பத்தியா இருக்கு. அது உற்பத்தி ஆச்சுன்னா அது என்ன ஆறுது நமக்கு? அது நிமித்த காரணமாகவும் ஆகலாம், உபாதான காரணமாகவும் இருக்கலாம், நிச்சயமாக. ஆனா உற்பத்தின்னு நம்ம சொன்னோமா, எது உற்பத்தி பிரளயம் அந்த ரெண்டும் சொன்னேலையானால் அது உபாதான காரணமாகத்தான் ஆகும். ஆகைய பிரம்மத்தை நம்ம எப்படி சொல்றோம், பிரம்மம் உபாதான காரணம். அது எப்படி பரிணாமி உபாதானமா விவர்த்த உபாதானமாங்கிறது அப்புறம். உபாதான காரணம்னு சொன்னா உற்பத்தியும் வேணும் பிரளயமும் வேணும். ஸ்திதி காலத்திலையும் அதுதான் தரிக்கிறது. காரிய காரணங்களுக்கு அனன்யத்துவம் சொல்லியிருக்கோம். அனன்யத்துவம்னா என்ன? காரியம் என்கிறது காரணமே தான், ஆனா அதுக்கு வேற பேரு வேற உருவம் இருக்கு, அவ்வளவுதான். சோ அந்த பேரும் உருவமும் இருக்கக்கூடியதான புதுசாக வந்ததான அந்த பொருளை அது காரணமாகத்தான் இருக்கு என்கிறத நாம் அறியணும். இதுதான் ததனன்யத்வாதிகரணத்துல சொல்லி காலத்திலையும் பிரம்மமாகத்தான் இருக்கு, லய காலத்திலையும் பிரம்மமாகத்தான் இருக்கு. சோ உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளுக்கும் அல்லது உலகத்துக்கும் உற்பத்தி காரணம் என்ன? பிரம்மம். அங்கிருந்தா உண்டாது. ஆத்மன் ஆகாசஸ்தம் பூதா ஆகாசாத் வாயோ அப்படிங்கிற கிரமமாக எல்லாம் உண்டாச்சு. உண்டான பிறகு அது இருக்கிற காலத்துல என்னமா இருக்க, பிரம்மத்திலிருந்து உண்டானதுனால பிரம்மம் தான். தங்கத்திலிருந்து உண்டானதான பொருள் எல்லாம் எப்படி தங்கமாக இருக்கோ அதே பிரம்மத்திலிருந்து உண்டான பொருள் எல்லாம் பிரம்மமா இருக்கு. நமக்கு தெரியல, அது வேணும். நம்ம டேபிள் சேர்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் என்ன, எல்லாமே பிரம்மம் தான். அதுக்கப்புறம் அழிஞ்சு போகும்பொழுது என்ன ஆறுது, அந்த ஸ்வரூபமாக ஆயிடுறது. ஆகையால் அதுதான் உற்பத்தி ஸ்திதி லய காரணம். எஸ்மாத் உற்பத்தி குப்தி க்ஷதி ரபி ஜகதா எச்ச சாஸ்திரைக யோனி. இது சாஸ்திரைக யோனி, சாஸ்திரம்தான் பிரமாணம். இதற்கு வேற இன்னொரு பிரமாணம் இங்கே வராது. ஏன் உலகத்துக்கு காரணம் சொல்றேன், தாங்களும் உலகத்துக்குள்ள இருக்க உங்களுக்கு அதனுடைய சுரூபம் சொல்லி கொடுக்கறதுக்கு பிரமாணங்கள் என்னன்னு யோஜனை பண்ணல. பிரமாணங்கள் என்ன? பிரத்யட்ச அனுமான உபமான சப்த அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு ஆறு பிரமாணங்கள் சொல்லணும். இந்த பிரத்யட்சமானது அதுக்கு ஒரு நியமம் உண்டு. எது? வர்த்தமான காலத்தத்தை தான் காட்டும். இப்ப எது இருக்கோ அதை தான் கண்ணால பார்க்க முடியுமே தவிர, உலகம் உண்டாகத்துக்கு முன்னால இருந்த பொருளை கண்ணு காட்டுமோ? காட்டாது. சோ பிரத்யக்ஷங்கிறது அதனுடைய ஸ்வபாவம் என்னன்னா வர்த்தமான கால மாத்திர கிராகி. இப்ப அந்த உலகத்தை உண்டு பண்ணினதான பிரம்மம் உலகம் உண்டு பண்றதுக்கு முன்னால் இருந்த ஸ்வரூபத்தை எப்படி நீங்க கண்ணால பார்க்க முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பிரம்மத்துல குணங்கள் இருக்கணும். ஏதாவது இருந்தா தான் கண்ணால பார்க்க முடியும். ரூபம் இருந்தா தான் கண்ணு கிரகிக்கும். மகத்துவ சமானாதிகரண உத்பூத ரூபவத்துவம். ரூபம் இருக்கணும். ரூபம் இருந்தா போறாது, சின்னதா கண்ணுக்கு தெரியாம இருந்தா போறாது. நம்ம கண்ணால அறிய தகுந்ததான ஒரு ரூபம் இருக்கணும். அதுல ஒரு சைஸ் ஒண்ணு இருக்கணும். இத்தனை இருந்தா தான் உங்க கண்ணால பார்க்க முடியும். அந்த பிரம்மத்துக்கு தான் ரூபம் இல்லைன்ட்டு எப்படி சொன்னேன், அசப்தம் அஸ்பர்சம ரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியமகந்தவச்சயது. அதுல ரூபம் இல்லேன்னு தங்கள் சொல்லிட்டேள். ரூபம் இல்லாததுனால அதை பார்க்க முடியாது. அதோட மட்டுமில்ல, இன்னொரு ஸ்ருதி சொல்றது, ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்யா ந சக்ஷுஷா பஸ்யதி கஷ்டனைனம். உங்க ஃபீல்ட் ஆஃப் விஷனுக்குள்ள அது இல்லை. நான் என்ன பண்றது, இப்ப விவகாரம் என்ன? அதனால சக்ஷுர்கோச்சரமான ஸ்வரூபமா அது இல்லாததுனால கண்ணை கண்டுபிடிக்க முடியாது. பிரத்யக்ஷத்தினால முடியாது. வேற ஏதாவது பிரமாணத்தினால முடியுமோ? அது சப்தம் இல்ல, ஸ்பர்சம் இல்ல, ரசம் இல்ல, ரூபம் இல்ல, ரசம் இல்ல, கந்தம் இல்ல. ஆகையால் ஒரு புலனுக்கும் அது விஷயமாகாது. மனசுக்கு சுதந்திரமாக அறியக்கூடியதான சக்தி இல்ல. புலன்கள் எல்லாம் கொண்டு வந்த விஷயத்த ஒன்னு இன்னொன்னோட சேர்த்து ஏதாவது பண்ணுமே தவிர, தானே புலன்களை விட்டு விட்டு இண்டிபெண்டா ஒரு விஷயத்தை அறியக்கூடியதான திறமை மனசுக்கு இல்லை. சோ பிரத்யக்ஷம் செல்ல சொல்லுங்க. இல்ல, முன்னால பார்த்த பொருளைத்தான் பார்க்கறது. நான் என்ன சொல்றேன், பிரத்யக்ஷாதிகள்னால பார்க்கப்படாத பொருளை அறிவதற்கு மனசுக்கு சாமர்த்தியம் இல்லை. முன்னால பார்த்திருந்தா அது மறுபடியும் யோசனை பண்ணும், திங்க் பண்ணும் மனசு. ஆனா அதான் கொம்ப தனியா பார்த்திருப்பான், அதை தனியா பார்த்திருப்பான், அது ரெண்டும் சேர்க்கும். இதுவரைக்கும் எதையும் எங்கேயும் பார்க்காத விஷயத்தை மனசு சொந்தமா பார்க்க முடியாது. அதான் விஷயம். இந்த பிரம்மமானது பிரத்யக்ஷத்தினால வாகலைன்னு சொன்னேன்னா இல்லையா, அப்ப மனசினால பார்க்க முடியாது. இண்டிபெண்டா இந்த புலன்களுடைய சகாயம் இல்லாமல் முன்னால பார்க்காதான பொருளை மனசு பார்க்க முடியாது. அதுக்கு சுவாதந்திரம் இல்லை. அதனால அனுமானத்தினாலையும் அது முடியாது. ஏன்னா அனுமானம் என்ன சொல்றது, முன்னால புகை பார்த்தீர்கள், முன்னால நெருப்பை பார்த்தீர்கள், புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை வேற தெரிஞ்சின்றிருக்கள். இப்ப புகைய பார்க்கிற அப்பொழுது அந்த சம்பந்தமும் இருப்பதனால் சம்பந்தமும் ஞாபகம் வந்திருக்கு. இந்த வியாப்தின்னு ஒரு சம்பந்தம், நியத சமானாதிகரண்யம்னு சொல்வான், இது இருந்தா அது இருக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்டதான் அந்த வியாப்தி ஞாபகம் வந்திருக்கு, புகைய பார்த்திருக்கள், ஆகையால் நெருப்பு இருக்கணும்னு இருக்கு. சோ முன்னால நெருப்பை பார்த்தவனுக்குத்தான் நெருப்புங்கிற ஒரு ஞானம் வரும் அனுமானத்தினால். முன்னால பிரம்மத்தை நீங்க பார்க்கலையோன்னு. இப்ப பிரத்யக்ஷத்துக்கு பின்னால வர பிரமாணம் அனுமானம். சோ பிரத்யக்ஷத்தினால எது தெரியலையோ அது அனுமானத்தினாலையும் தெரியல. உபமானம் சொல்ல வேண்டாம். இவைகள்லாம் பிரத்யக்ஷத்துக்கு அடங்கி இருக்கிற பிரமாணங்கள். அர்த்தாபத்திங்கிறது சாதாரணமா அர்த்தாபத்தி தனி பிரமாணம்னு சொல்றோம். வெதிரேக அனுமானத்தினாலேயே அது அந்தர்பாவம்னு ரொம்ப பேர் சொல்றேன். அதனால பிரத்யக்ஷத்தினால முடியாதுன்னா அதனாலையும் முடியாது. அனுபலப்தின்னா இது பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ், பாவ பதார்த்தம். இது பாவ பதார்த்தத்தை அனுபலப்தி அறியாது. அனுபலப்தினால எதை அறிய முடியும், அபாவத்தை தான் அறிய முடியும். பிரம்மமோ பாவ பதார்த்தம், ஆகையால் அந்த அனுபலப்தியும் வரல. கடைகளில் மிஞ்சி இருக்கிற பிரமாணம் ஒருவேளை உங்களுக்கு சொல்லணுமே ஆனால், உங்களுக்கு அறிவு வரணுமே ஆனால் ஒரே ஒரு பிரமாணத்தினால்தான் வர முடியும். அது என்னது, சாஸ்திரம். சாஸ்திரம்னா வேதங்கள்னு வச்சுங்க. அந்த வேதம் என்ன சொல்றது, பிரத்யக்ஷ அனுமானாதி இதர பிரமாணங்கள்னால எது அறிய முடியாதோ அதைத்தான் சொல்லும். பிரத்யக்ஷேண அனுமித்யாவா எஸ்து உபாயோ நலபியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. பிரத்யக்ஷ அனுமானங்கள்னால எது அறிய முடியாதோ அதை சொல்வதனால்தான் வேதத்துக்கு வேதத்துவம், வேதமா இருக்கும் தன்மை. அந்த அந்த சாஸ்திரமானது ஒரு மனுஷனை நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்றது. பிரவருத்திருவா நிவர்த்திருவா நித்யேன கிருதகேனவா பும்சாம் ஏனோபதிஷ்யேதா. மனுஷர்களுக்கு எதனால சொல்லப்படுறதோ அதனால்தான் தாஸ்திரம் அபிதீயது. சாஸ்திரம்னாலும் வேணும் வேதம்னாலும் ஒண்ணுதான். ஆகிய அது சொல்லணும்னா எது, வேதத்தினாலத்தான் சொல்றது. அந்த வேதம் தான் நமக்கு இந்த பிரம்மத்தை சொல்றது. இந்த உலக படைச்சவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்றது, பிரம்மம் ஒரு பதார்த்தம். அப்படிப்பட்டதான் அந்த பதார்த்தத்தை வேதத்தினால்தான் அறிய முடியுமே தவிர மற்ற பதார்த்தங்கள்னால மற்ற பிரமாணங்கள்னால அறிய முடியாது. தந்து ஔபனிஷதம் புருஷம் ருச்சாமி அப்படின்னு யாஜ்ஞவல்கர் சாக்கல்யரோட பேசும் பொழுது உன்ன கேட்கற என்னப்பா அந்த ஔபனிஷத புருஷன் தெரியுமா உனக்கு, தெரியலேன்னு தலை கழுவி வந்துருட்டார் விழுந்துருது. அது கதை அது விடுங்கோ இப்ப நம்ம போகல. ஆனா விவகாரம் என்ன, அது வேதத்தினாலத்தான் அறிய முடியுமே தவிர மற்ற பதார்த்தங்கள்னால அறிய முடியாது. அதனால்தான் எச்ச சாஸ்திரைக யோனி, சாஸ்திரம்தான் பிரமாணம். அந்த சாஸ்திர யோனித்துவாத்துங்கிற சூத்திரத்துல சாஸ்திரத்துக்கு காரணமா இருக்கிறவர் பிரம்மம், ஜெகத்துக்கு மட்டும் காரணம் இல்ல வேதங்களுக்கும் காரணமா இருக்கிறவர் முதல் வர்ணகத்துல சொன்னார். இல்ல சாஸ்திரம் தான் பிரம்மத்தை அறிவிப்பது. பிரம்ம சாஸ்திரமானது பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கறதும் ரெண்டாவது வர்ணகத்துல சொல்லியிருக்க. அதனால்தான் இங்க சொல்றார் எச்ச சாஸ்திரைக யோனி, சாஸ்திரம்தான் பிரமாணமோ மற்ற பிரமாணங்கள் இல்லையோ அந்த பிரம்மம். அது மாயையா சர்வஜம், அந்த பிரம்மமானது நிர்குணம் நிஷ்களம் சாந்தம் ஒன்றும் கிடையாது. அதுல ஒரு குணமும் இல்லாது. ஆனா அது சர்வஜம்ங்கிற சர்வஜம்னு எப்படி சொல்ற, தெரிஞ்சாதானே சார் உலகத்தை செய்ய முடியும். குயவனுக்கு குடத்தை எப்படி செய்யணும் என்ற அறிவு இருக்கு, அவன் அறிவான், ஆகையால் குடத்தை செய்கிறான். சமையல் ஆத்திர ஸ்திரீகள் பண்றான்னா அவளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு பண்றான். எந்த காரியம் பண்ணணுமே ஆனால் அந்த ஒரு கர்த்தத்துவம் இவனுக்கு இருக்கணுமே ஆனால் இவன் கர்த்தாவாக ஆகணுமே ஆனால் என்ன இருக்கணும், அபரோக்ஷான சிகிர்ஷா கிருதிமத்துவம், இது எப்படி செய்யணும் என்கிறது கரெக்டா அவனுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு அதை பண்ணணுங்கிற எண்ணம் வேற இருக்கணும், எல்லாம் தெரியும் சார் ஆனா நமக்கு அது பண்ணணும்னு இச்சை இல்லை ஆசை இல்லை என்ன பண்ண மாட்டான். கிருதிமத்துவம் ஆக்சுவலா அதை செய்யணும், இந்த மூணும் இருந்தால்தான் செயலாந்து நடக்கும். எங்க பிரம்மத்துக்கு சோகாமயதா ஆசை இருக்கு, பகுஷ்யம் பிரஜாயேயா அப்படின்னு தன்மனோ குருதா பரிபாஷையிலே சொல்லிட்டார். முதல்ல இவைகள்லாம் அவருக்கு ஆசை இருக்கு, அது செஞ்சார். அதோடு மட்டும் இல்லை, இதை பண்ணினத்தினாலேயே அவருக்கு எப்படி பண்ணினாருங்கிற அறிவும் இருக்கு. அதனால அவர் என்னாச்சு, இந்த உலகத்தை பண்ணினத்தினால அவர் சர்வஜ்ஞன் ஆயிட்டார். அவருக்கு சர்வஜ்ஞத்துவம் எப்படி வந்தது, உலகத்தை பண்ணினத்தினால். குடத்தை பண்ணினவன் கடஜ்ஞன், வஸ்திரத்தை பண்ணினவன் பட்டஜ்ஞன், அதே போலயே பாகத்தை செஞ்சவன் பாகஜன், உலகத்தை பண்ணினவர் சர்வஜன். ஏன்னா உலகம் இல்லாம இருக்கோ இல்லையா, எல்லாமும் பண்ணினவர் சர்வஜன். இப்படி சர்வஜனாக அவர் இருக்க, ஆனா இந்த சர்வஜனா அவர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, நான் இந்த மாய சேர்ந்ததுனால். மாய இல்லாத போனா உலகத்தை உண்டு பண்ண மாட்டார், அவருக்கு ஒரு ஆசையும் இல்லையே. இந்த மாய அவரோட சேர்ந்ததுனால, மாயில் இருக்கக்கூடியதான மனுஷால் எல்லோரும் அந்த லிங்க சரீரங்களும் சேர்ந்து எங்களை கர்மபலம் கொடுங்கோ கொடுங்கோன்னு அவர் தூண்டினதுமே சரி உலகத்தை உண்டு பண்ணின. உலகங்கள்லாம் எதனால உண்டாச்சு, நீங்க பண்ணினதான கர்ம அவனுடைய பலம். இதை அனுபவிப்பதற்காகத்தான் உங்களுக்காக உலகத்தை உண்டு பண்ணின, உண்டு பண்ணி உங்களுக்கு சரீரத்தை உண்டு பண்ணி புலன்களை உண்டு பண்ணி உங்க மனசுல அதையும் அனுபவிக்கக்கூடியதான ஆசையை உண்டு பண்ணி அந்த பொருள்கள் எதாவது சுகமோ துக்கமோ இருக்கோ அதுக்கு தகுந்ததான விஷயங்களை உண்டு பண்ணி இத்தனையும் பண்ணிருக்க. இத்தனையும் பண்ணக்கூடியது அவருக்கு எதனால வந்திருக்கு, மாயினால வந்திருக்கு. இதுதான் ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்துல சிவசக்தி ஆயுக்தோ இது பவதி சக்த பிரபவிதும் அப்படிங்கிற. அதனால இங்க மாயோட சேர்ந்தா, மாயா சம்பந்தத்தோட இருந்தால் அவர் சர்வஜனாகிறார், சர்வசக்தியாகிறார், எல்லாமும் பண்றார். அதனால சர்வஜம் மாயையா அந்த ஸ்லோகம் ரொம்ப எவ்வளவு சுருக்கமா எழுதியிருக்க பாருங்க, சர்வஜம் மாயையா, மாயையினால சர்வஜனாகார். அதுக்கப்புறம் எத் சகஜ சுக சதத்வைத சம்பித் ஸ்வரூபம், அதனால மாயினால சர்வஜன்னா நிஜமா அவருடைய ஸ்வரூபம் என்ன, மாய இல்லைன்னு அவரே இல்லையோ அப்படி நினைக்காதுங்க. சகஜதையா அவர் சகஜ சுக சதத்வைத சகஜமாக கிருத்திரிமமா இல்லாம அவர் எப்படி எப்படி இருக்க, சகஜமான சுகஸ்வரூபம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அபிபேதி கதா சனேதி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். நம்ம சொல்லக்கூடியதான விஷயானந்தம் இல்ல, தங்கு தடங்கள் இல்லாமல் விஷய சம்பந்தம் இல்லாதான சுவாபாவிகமான ஒரு ஆனந்தம். விஷய சம்பந்தம் இருக்கிற ஆனந்தம் விஷயம் இருக்கிறப்பத்தான் வரும், இல்லைன்னா இல்ல. ஒருவேளை அந்த விஷயங்களும் பின்னால துக்கமும் வரும், வெறும் சுகம் இல்ல. சுகம் இருக்குன்னு சொன்னா நாளைக்கு துக்கம் வரப்போறதுன்னு அர்த்தம். பிராகபா துக்க பிராகபவாத்தோட கூடின சுகத்தான் நம்ம அனுபவிக்கணுமே தவிர சாதாரண சுகம் இல்ல. ஏன் தெரியுமோ, நான் நீங்க அப்படிதான் பிறந்தேன்னா என்ன பண்றது, உபாபியாமேவ மனுஷ்ய லோகம், புண்ணியமும் பாபமும் ரெண்டு சேர்ந்து அப்புறம் தான் பிறந்தது சார். வெறும் புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா சொர்க்க லோகத்துல பிறந்திருப்பேன், வெறும் பாபம் பண்ணியிருந்தேன் ஏதாவது நடக்காத லோகங்களா இங்கே போயிருப்பேன். ரெண்டையும் மாத்தி 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 பண்ணி இங்க வந்து அதனால என்ன ஆச்சுன்னு, அந்த துக்கம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. சுகத்தையும் காட்டிவிட்டு சாக்லேட் காட்டிவிட்டு கொடுக்காம வச்சுட்டா துக்கமா இருக்கலையோ, அதே மாதிரி அந்த சுகத்தை கொஞ்சம் காட்டி அதிக துக்கம் கொடுக்கறதுனால மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கட்டும். ஆனால் அந்த பிரம்மம் எப்படி இருக்காருன்னு, அவருக்கு இந்த கஷ்டத்தினுடைய துளியே கிடையாது, எப்பொழுதுமே ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். எத் சகஜ சுக சத் அத்வைத சம்பித் ஸ்வரூபம், அத்வைதம் ரெண்டாவது பொருள் இல்லாதான ஒரு ஸ்வரூபம். என்ன சார் இத்தனை உலகம் தான் படைச்சிருக்கார், 14 லோகங்களை படைச்சிருக்கார், எத்தனை மனுஷியாளி எத்தனை பிராணிகள் அவளை எத்தனை வெரைட்டிஸ் எத்தனை பேர் சுகம் அனுபவிக்கிறா துக்கம் அனுபவிக்கிறா எல்லாருடைய இதயத்திலையும் அவர் பார்த்துலையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றதே அவருக்கு ஒண்ணுமே இல்லை அத்வைத்தம்ங்கிறல என்ன, அவருக்கு நன்னா தெரியும் இது ஒன்னும் நிஜம் இல்லைன்னு. டிவியை பாக்கிற மணிக்கணக்காக பாக்கிற அந்த ஸ்கிரீன்ல போறது ஏதாவது ஒன்னாவது நிஜம்னு நம்பறல இல்லையே. ஒத்தன கத்தியால குத்தினாலும் ஆனந்தமா டீ சாப்பிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன் சிரிச்சுண்ட. அது உங்க எதிர்க்க நகமா நடக்கட்டும், ஓடினா போயிட்டு அந்த இடத்த விட்டு ஏன் அது மேல நம்ம மேல விழ போறது என்னடா பிராரம்பம்னு. அப்ப என்ன அது நகமாக இல்லாததுனாலே அவர் ஆனந்தமா இருக்கார். வியவகாரம் அவருக்கு அது தெரியும். நடக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் கல்பிதமானவைகள், உண்மையற்றவைகள் அப்படின்னு தெரியறதுனால அவருடைய ஒரு நிலையிலிருந்து அவர் இம்மி அளவு கூட கீழே இறங்கி வரல. அத்வைத சம்பித் ஸ்வரூபம், கேவல சைத்தன்யமான ஒரு ஸ்வரூபம், அறிவே அவருடைய உருவம். முதல்ல ஆனந்தம்னு சொன்னேன், சகஜ சுகம்னு சொன்னேன், இங்க சம்பித் அறிவே ஸ்வரூபம், சத் ஸ்வரூபம். ஆகையால் எத் சகஜ சுக சத் அத்வைத சம்பித் ஸ்வரூபம் தத் பிரம்ம ஸ்வப்ரகாசம். அந்த பிரம்மமானது ஸ்வப்ரகாசமா இருக்கு, இன்னொரு நாள் ஒழிக்கப்படுவதில்லை, ஆனால் எல்லாவற்றையும் இது ஒழிக்கிறது. இப்ப கேட்டல ஸ்வப்னத்துல எப்படின்னு, ஸ்வப்னத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி தெரியறது? அந்த சகஜமான ஸ்வப்ரகாசமான ஆத்மாவனால. அத்ரைஷதேவ ஸ்வப்னே மகிமானம் அனுபவத்தின்னு பிரஷ்னோபனிஷத்துலையும் பிருஹதாரண்யத்துல இதுதான் ஸ்வப்ரகாசம், ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்படின்னு. அத்ரைஷ ஜோதி பவதி அப்படின்னு இன்னொன்னால ஒழிக்கல, ஏன்னா மீதி ஜோதிஷர்கள் எல்லாமே அப்ப இல்லையே, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, பகிர் ஜோதிஷ் இல்ல, அக்னி இல்ல, ஆனாலும் ஸ்வப்னத்துல பிரகதார்த்தங்கள்லாம் பாக்கிற எந்த பிரகாசம் உள்ள இருக்கிற இந்த ஆத்ம பிரகாசம். ஆகையால் அவர் ஸ்வப்பிரகாசம் இப்பவும் இருக்க, ஆனா இந்த பிரகாசங்கள்லாம் அது மேல விழுந்து இருக்கிறதுனால நமக்கு பிரிச்சு அறிய தெரியல பிரம்ம பிரகாசத்தை. இந்த தீப பிரகாசமோ சூரிய பிரகாசமோ இவைகள்லாம் விஷயத்த மேல இருக்கிறதுனால பிரம்ம பிரகாசம் அங்க இருக்கிறத நம்ம அறிய முடியல. அதனாலதான் இங்க விட்டு ஸ்வப்னத்தை கழிச்சன்னு போனார் விஷயம் அத்தான். அதனால தத் பிரம்ம ஸ்வப்ரகாசம். சரி, இதுவரைக்கும் அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சொன்னேன், அதுக்கு லட்சணம் உற்பத்தி ஸ்திதிலய காரணத்துவம் சொன்னேன், பிரமாணம் சொல்லிவிட்டேன், சாஸ்திரம்தான் பிரமாணம் வேற பிரமாணம் இல்லையேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு லட்சணம் வேற, மாயையா ஸ்வப்பிரகாசமா மாயையா சர்வஜ்ஞம் எனக்கூடியது தடஸ்த லட்சணம் ஜெகத்தை வச்சுன்னு சொன்னேன், ஸ்வரூப லட்சணம் வேற சொல்லிவிட்டேன், ததத்வைத பிரம்மஸ்வரூப் சம்பித் ஸ்வரூபம்ட்டு ஸ்வப்பிரகாசம் உண்டும். இதுதான் சமன்வய அத்தியாயத்துல எல்லா வேதாந்தங்களும் இதைத்தான் சொல்றேன். எல்லா ஸ்ருதிகளும் ஈசாவாசியமா இருக்கட்டும், கட்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கடைசியில என்னடா இதான் சொல்றது. அதோட மட்டும் இல்ல, சர்வே வேதாயத் பதமா மனந்தி தபாம் சர்வாணி வதந்தி. எல்லா வேதங்களும் அக்னிமேள புரோஹிதம் சொன்னாலும் பிரம்மத்துக்கு தான் லட்சணம். வம்பா இருக்கே சார், நாங்கள்லாம் இவ்வளவு வேத அத்தியனம் பண்ணிருக்கோமே, எதை பண்ணினாலும் அது கடைசியில அதைத்தான் சொல்றது, அதை சொல்லத்தான் வந்தது வேதமே, அதை சொல்லதான். ஆனுஷங்கிகமாக சின்ன குழந்தைக்கு படிடான்னு சொன்னா படிக்க மாட்டான், சரி நீ படிச்சா அதை வாழ்பழம் தர என்ன படிக்கும். அதே மாதிரி சில கர்மாக்களை சொல்லி இதை கர்மா பண்ணியான உனக்கு இந்த பலம் வரும்னு சொன்னா அவனுக்கு பிரரோச்சனம் பண்ணினா அவன் அவன் நல்ல வழியில ஈடுபடுறான். ஆகையால் விவகாரம் என்ன, என்ன வேணா பிரம்மத்தை தான் சொல்லணும், தெரிந்து கொள்ள வேண்டியது உங்க வாழ்க்கையில இது ஒண்ணுதான். ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதி தியாசிதவியா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்காம விஜயத்தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல. உனக்கு ஸ்வர்க்கத்துல ஆசை இருக்குங்கிறியா, சரி தொலை இதை பண்ணு, அவ்வளவுதான் சொல்றதே தவிர சாத்திய சாதன பாவம் தான் வேதம் சொல்றது. ஸ்வர்க்கிறது சாத்தியம், அதுக்கு சாதனம் யாகம், அதோட சரி. அது நீ பண்ணணும்னா ஆசை இருந்தா பண்ணிக்கோ, ஆசையில இருந்து விடு. ஆனா ஆசை இருக்கோ இல்லையோ நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஆத்மாவை. ஏன்னா இது பண்ணலையன்னா இந்த சம்சாரத்தில் மறுபடியும் புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனை ஜடரேஷன் பார்த்துக்கோ, அப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்கிறது. அதனால அறிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒன்று தான் ஆத்மா. அதனால எல்லா வேதங்களும் ஒரு முனையாக எதை சொல்ல வந்திருக்க, ஆத்மாவை. அதான் எத் ஸ்ருதி சிகரகிராம் சைவ தாத்பரிய பூமி. ஸ்ருதி சிகரகிராம், ஸ்ருதி வேதங்கள், ஸ்ருதி சிகரங்களா இருக்கிறது வேதாந்தங்கள், வேதாந்த வாக்கியங்கள் ஸ்ருதி சிகரகிராம். எல்லா வேதாந்த வாக்கியங்களும் ஸ்ருதி சிகரகிராம் சைவ தாத்பரிய பூமி, இந்த பிரம்மன் தான் தாத்பரிய பூமி. அதான பூமியில வேற தாத்பரிய பூமி அப்படி இப்படிங்கிற அது என்ன, இது ஒண்ணுதான் சுவாமி வேதங்களுக்கெல்லாம் பரம தாத்பரியத்தோட கூடிய தாத்பரியம்னா என்ன அர்த்தம், இங்கிலீஷ்ல இன்டென்ஷன் சொல்வார். இத சொல்லத்தான் வந்தது அந்த வேதமானது, எதற்காக வந்திருக்கு, இந்த ஆத்மாவை சொல்லத்தான் வந்திருக்கு. அது ஒண்ணுதான் தாத்பரியம், இதுலயும் தாத்பரியம் இருக்கு, அதுலயும் தாத்பரியம் இருக்கு. கர்மாவையும் சொல்லு, காண்ட துவயோபாத்யாய கர்ம பிரம்மஸ்வரூபனே. அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது அக்னி கர்மகாண்ட ரூபமும் இருக்காரா, இதுக்கும் இருக்காரா, இந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. உண்மையா என்ன, எல்லா வேதங்களும் எல்லாம் சொல்றதுக்கு அதுக்கு தாத்பரியம் என்ன, பிரம்மத்தை நடத்ததான் பரம தாத்பரியம், அதை சொல்லத்தான் வந்திருக்கு. ஆயால் சைவ தாத்பரிய பூமி, இந்த பிரம்மந்தான் வேதங்கள் எல்லாவற்றுக்கும் தாத்பரியமாக இருக்கு. அதனால வேதத்தை எங்க எடுத்து பார்த்தாலும் கடைகளை எங்கடா இருக்கும், ஆத்ம தத்துவத்தில் தான் முடியும். மனுஷனுடைய மனசும் அப்படித்தான் இருக்கணும். உங்களை லௌகிகமான காரியங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லல, பண்ணுங்க, ஆனா உங்க மனசுல என்ன இருக்கணும், இதான் சார் உண்மையு தெரிஞ்சுக்கணும். சாந்தோக்கிய பண்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்ல தெரியுமோ, நான் குருஹஸ்தாசிரமத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஆனாலும் அது கடைசியில என்ன இருக்கு, ஆத்மாவை தான் அறிந்துக்கும். ஆத்மாவை அறியறதுக்காகத்தான் இத்தனை ஆசிரமங்களும், இந்த தர்மங்களும் ஆசிரமங்களும் வர்ணங்களும் எல்லாம் எதுக்காக, அந்த வழியாக யோயோ யாம் யாம் தனும் ஸ்ரத்தையா பக்த அச்சுத்தமிச்சது, அததுக்கு ஸ்ரத்தைய, அததுக்கு நான் தான் அந்த ஸ்ரத்தையை கொடுக்குறேன். அந்த ஸ்ரத்தையினால சத்தையா ராதவ மீகதே, கடைசியில க்ஷேமத்தை அடைகிற. ஆகையால் தாத்பரிய பூமி எங்க இருக்க, இந்த பிரம்மன் தான் தாத்பரியம். எல்லா வேதங்களுக்கும் பரம தாத்பரியம் பிரம்மத்தினிடத்துல. ஸ்வாத்மா அசௌ அயம் விதித்வா, இவனுடைய ஆத்மா அதான் இந்த நமக்குள்ள நான் நாங்கிறனே, இந்த ஆத்மா எது, அந்த பிரம்மம் கிடையாது. எந்த பிரம்மமானது உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணி அதை காத்து அதை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறதோ, எந்த பிரம்மம் எல்லா வேதங்களுக்கும் பரம தாத்பரிய ஸ்வரூபமாக இருக்கோ, எந்த பிரம்மம்தான் மாயோடு சேர்ந்து சர்வஜ்ஞமாக ஆச்சோ, எந்த பிரம்மமானது மாயா ரஹிதமாக இருக்கிற காலத்தில் சத்வை சகஜ சுகமாகவும் சத்தாகவும் அத்வைதமாகவும் இருக்கோ, எந்த பிரம்மம் ஸ்வப்பிரகாசமாக இருக்கோ, எந்த பிரம்மந்தான் எல்லா வேதங்களுக்கும் பரம தாத்பரிய பூமியாக இருக்கோ, அப்படிப்பட்ட அந்த பிரம்மந்தான் நான் அப்படின்னு ஸ்வாத்மாசௌ இதை எம் விதித்வா, இத்தனை தெரிஞ்சுக்கணுங்கிற சார், ஏதாவது லாபம் உண்டா, ஜனி மிருதி ஜலதிம் நிஸ்தரந்தி ஹசந்தா, ஜனி மிருதி ஜலதிம் மரணம் பிறவி, மரணம் பிறவி, இது சகஜமா இருக்கு இவனுக்கு. ஜாதசே திருவம் மிருத்யு, திருவம் ஜென்ம மிருதசே, என்ன பண்றது, பிறந்தா பர்மனண்டா இருந்துடுறேன்னு சொல்ல முடியுமா, யாரும் இருக்க முடியாது. உங்க புராணங்கள்ல எல்லாத்துலயும் பாருங்க, ராட்சசாலெல்லாம் முதல்ல பிரம்மதேவரை கேட்கறது என்ன தெரியுமோ, மரணம் இல்லாதான வரம். ஆனா பிரம்மதேவர் கரெக்டா அதே சொல்லணும், இதை மட்டும் கேட்காத வேற ஏதாவது கேட்டுக்கோ ஒவ்வொரு ராட்சசும் இரண்யகர்ஷன் இரண்யகசிபு ராவணன் எல்லாரும் இதே கேள்விதான் கேட்கிறேன், அவரும் இதே பதில் தான் சொல்றாரு. பாருங்க, அதை மட்டும் முடியாதப்பா, அப்புறம் கேட்கிறேன், எனக்கு கத்தியால மரணம் வரப்படாது, ஈட்டியால மரணம் வரப்படாது, காலையில் வரப்படாது, சாயங்காலம் வரப்படாது, இது ஏதோ எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணினா மாதிரி இவருடைய நினைப்பு. இவன் எதை கேட்கிறானோ இது இல்லாதான ஒரு சுரூபம் அவர், பகலும் இல்ல சாயங்காலம் ராத்திரியும் இல்ல சாயங்காலமா வந்து கொண்டார். என்ன பண்றது, கத்தியால போடாது, இது போடாது, நகத்தினால கழி, இந்த நகத்தினால கழிப்பேன்னு அவனுக்கு ஞாபகம் இல்லை. என்ன பண்றது, உங்க புராணங்கள்ல எல்லாம் எடுத்து பார்த்தேன், மரணம் எதனால வரல சார், பலராமன் சார் அந்த நுரைய எடுத்து வீசினார் பிராணம் விட்டார், இங்கே நுரைய அதை வீசினா பிராணம் போகுமா, கதை இருக்கா, இதோ நிமித்தம் உரலாம் சுத்துட்டார், எல்லா கஷேத்திரத்துல போய் தேர்தலுக்கும் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தால்தான் உனக்கு நிஷ்கிருத்தார் வியாபாரம் முடிக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, பிறந்தவனுக்கு மரணம்ங்கிறது காயம், அதே போல போச்சுன்னா திரும்பி பறக்கணும்னு, எது வரைக்கும் கர்மா இருக்கோ அது வரைக்கும் பர்த்தா. இப்ப என்ன ஆகும், இந்த பிரம்மத்தை நீங்க அறிந்தேளையானால், எம் பிஜித்வா இந்த பிரம்மத்தை அறிந்தேள்னா, ஜலமிருதி ஜலதி நிஸ்தரந்தி சந்தா, இந்த பிறவி இருப்பை எனக்கூடியதான சமுத்திரத்தை தாண்டுகிறார். எப்படி தாண்டான்? இந்த ஞானம் வந்ததுமேயானால் கர்மாக்கள்லாம் போயிடுது, அதான் விவகாரம். சரீரத்துக்கு நிமித்தமா இருக்கிறதுக்கு, சரீரோத்பத்திக்கு நிமித்தமா இருக்கிறதுக்கு கர்மா. இந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் சரீரத்தை எடுத்திருக்கள். சரீரம் வழியாகத்தானே நீங்க அனுபவிக்கணும், போகாயத்தனம்னு பேர் இந்த சரீரத்துக்கு. அதனால இந்த கண்டூயிட் ஃபார் என்ஜாயிங் ஹாப்பினஸ் அண்ட் மிசரி, இது வழியா தான் அனுபவிக்கணும். அதுக்காக கர்ம பலம் உங்களுக்கு இருந்ததுன்னா, கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காக சரீரத்தை கொடுத்தா, சரீரம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் வந்து. சரீரம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு பெனேஷியா வழி என்னன்னு ஒன்னே ஒன்று தான், என்ன, கர்மா இல்லாமல் பண்ணணும். கர்மா இல்லாமல் பண்ணுங்கிறதுக்காக பல விவகாரங்கள்லாம் சொல்லியிருக்கா, பழைய நாளில் இருக்கிறவாள்லாம் மீமாம்சக்கள்லாம், நித்திய கர்மாவை மட்டும் பண்ண, காமிய கர்மாவை பண்ணாத, நிஷேத கர்மாவை பண்ணாத, இது இப்படி எல்லாம் சொல்லி அப்படியே இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்துப்படு, என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க சுவாமி. ஆனா அதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லைன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இவையெல்லாம் இந்த ஜென்மாக்க வேண்டிய கர்மாவை முடிச்சாலும் பழைய கர்மாக்கள் என்ன பண்ண போறேன், இதுலயும் புண்ணியம் புண்ணியத்தை தான் போக்குமே தவிர பாப்பத்தை போக்குமா? இந்த கதையெல்லாம் நிறைய தைத்தரிய உபநிஷத்துல ரெண்டு மூணு இடத்துல, மற்ற உபநிஷத்துல அங்காங்க பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல கடைசியில போய் பெரிய விசாரம். அந்த விசாரத்துக்கு முதல்ல இருந்து கடைசி சொன்னேன்னா பெரிய வித்வான் நீங்க. அது மாதிரி விவகாரம் முழுக்க மனுஷன் அப்படி பண்ணியிருக்காரு. ஆனா கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு ஒரு சிம்பிள் விஷயம், கர்மா இருக்கப்படாது. கர்மா இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றதுன்னு, ஒரே வழி வழி ஞானம் வந்தா தான் முடியும். ஞானமானது என்ன பண்றது, எத்தனை பிறவிகள்ல பண்ணியிருந்தான ஜென்மாக்கள்லாம் தத்ஜதா இஷிகா தூளம் அக்ன உப்புரோதம் இலவம் பஞ்ச நிலையில போட்டு நெருப்புல போட்டுலாம் எப்படி எரிஞ்சு போறதோ அட்டாட்சம் எரிஞ்சு போயிடுறது. இது மேல ஒரு கிழமை நீங்க பண்ண மாட்டேன், ஒரு வேலை பண்ணினால் அது சேஷ்டா இருப்போம், உங்களை ஒட்டாது, பிராரப்த கர்மம் தானா போயிடுறது. அது அதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம், தானா போயிடும். சரீரில் போறப்ப தானா போயிடும். விவகாரம் என்னடா, கர்மா இல்லை, கர்மா இல்லாம சரீரம் எப்படி இருக்கா, வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ சரீரமே இல்லைன்னா ஆத்மஸ்வரூபமா நீங்க இருக்க. ஆகையா இந்த பிறவே இருப்ப பிறவே இருப்ப எங்கெங்கோ பிறந்து என்னென்னமோ ஆச்சு. இந்த சாந்தோக்கிய பண்றது இருக்கு தார வித்தியில, கடைசியில பலன் சொல்லும் பொழுது என்ன பலம்னா, சங்கல்பாதேவ தற்சுதே, எதாவது மனசுனால சங்கல்பம் பண்றாலோ அது வருமா. ஒரு 10 ஜென்மாவுக்கு முன்னால எனக்கு அம்மாவா யார் இருந்தா, ஒரு பன்னிக்குட்டி எதிர்க்கிறது நிற்கும் ரொம்ப, அது வேற தெரிஞ்சுக்கிட்டமா விவகாரம் என்னன்னா என்ன ஏதுன்னு தெரியாது. அது மாதிரி லோகத்துல பிறவிங்கிறதே இல்லாம இருக்கணும். அதுக்கு வழி ஒண்ணு ஞானம் தான். என்ன ஞானம், கட ஞானம், பட்ட ஞானமோ, லௌகிக்க ஞானமோ கிடையாது, ஆத்ம ஞானம். நையாயகன் சொன்னதான ஆத்ம ஜானமோ இல்ல, ஸ்ருதி சிகர இரங்களா இருக்கக்கூடியதான ஆத்ம ஜானம். அது எப்படிப்பட்டதான ஆத்ம ஜானம், ஜெகதுத்து சிஸ்திதிலே காரணமாக எந்த பிரம்மம் இருக்கோ, எந்த பிரம்மம் சாஸ்திரைக்க வேத்யமோ, எந்த பிரம்மம் ஆயினான சர்வஜம் ஆச்சோ, எந்த பிரம்மம் ஸ்வபாவமாக சச்சுரூபமாக இருக்கோ, எந்த பிரம்மம் ஸ்வப்பிரகாசமாக இருக்கோ, சகல வேதாந்தங்களுக்கும் எது தாற்பரிய பூமியா இருக்கோ, அந்த பிரம்மம் தான் உங்க ஆத்மஸ்வரூபமாக இருக்கு என்றதான அபரோட்ச ஞானம். இந்த ஞானம் வந்தால் மறுபிறவி கிடையாது, எப்பவுமே பிறவி கிடையாது, ஆனந்தமான பிரம்மஸ்வரூபத்திலேயே நீங்க இருக்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல, குறுகின ஸ்லோகத்துல அந்த சமன்வய அத்தியாய சமன்வய சூத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான பகுதிகளை இங்க சொல்ல போற. ஸ்வராஜ்ய சித்தியில உங்களுக்கு சகுண பிரம்ம விசாரம் எல்லாம் கிடையாது, அந்த சத்தர்ம உபதேசா இந்த கதையெல்லாம் கிடையாது, நிர்குண பிரம்மத்தை பத்தி தான் சொல்ல போற. அது ஒரு விசேஷம் நம்ம பார்த்துக்கணும். அங்கே மீது ஆகாஷாதிகரணம் வருமா சார், இதுல இப்படிலாம் கதையெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் நிர்குணமான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து அப்படியே சொல்லப்படுற பிரம்மானு சிந்தனத்துக்காக இருந்ததான விசேஷம். கங்காந்தரேந்திர சரஸ்வதிங்கிறவர் மகான், அந்த நிர்குண பிரம்மத்தையே விசாரம் பண்ணி 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 அவைகளை அப்படியே தனியார் ஸ்லோகங்களை எழுதியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கிறோம், மேல் ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னொரு தடவை ஸ்லோகத்தை, எஸ்மாத் உற்பத்தி குப்தி கஷிரப்பி ஜெகதா யாஸ்திரைகோனி சர்வ் மாயையா ஸ்வாத்மாசௌ யம் விதித்வா ஜனி மிருதி ஜலதிம் நிஸ்தரந்தீக சந்தா அப்படின்னு 15வது ஸ்லோகம் ஆச்சு. 16வது ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.